அன்பு நண்பர் இறை என்பவர்களே, இந்த நூலின் மூல ஆசிரியர் முத்தையாவர்களே, நண்பர் நாராயண் அவர்களே, அமைப்பு பெருமக்களே, இந்த எளிய விழாவில் பங்கு கொள்வதில் நான் இருந்த அந்த நிலையும் பயிற்சியும் அடைகிறேன். நான் மூவரை பாராட்டுவேன். முதலாவதாக கிடைக்கப்படுகிறோம், இரண்டாவதாக திரு முத்தையா, மூன்றாவதாக திரு கார்த்திக் நாராயணன். பொதுவாக இன்று தமிழகத்தில் பெரும்பாலான நடிகளில் தமிழ் மேம்பாடு பற்றி, தமிழ் வளர்ச்சி பற்றி பேசப்படுகிறது. தமிழ் மேம்பாடு, தமிழ் வளர்ச்சி வெற்றி பெற வேண்டுமானால் அதற்கான பாதை என்ன
ஒரு மொழி
பேராசிரியர்களால் அவர்களுடைய மொழிக்கு கூட உண்மையான அளவுகளை கொண்டு செய்ய முடியாது. ஜெர்மன் மொழியிலே ஒரு பழமொழி உண்டு, த ஒன் ஹூ நோஸ் ஒன்லி ஹிஸ் லாங்குவேஜ் வில் நாட் நோ த ரிச்னஸ் ஆர் பியூட்டி ஆஃப் ஹிஸ் லாங்குவேஜ் எய்தர். ஏனென்றால் ஒன்லி பை கம்பேரிசன் யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த எக்ஸலன்ஸ் ஆஃப் எனி இண்டிவிஜுவல் ஆர் எ ப்ராடக்ட் ஆஸ் த கேஸ் மேபி. அந்த அளவில் இன்று பொறியியல் துறையைச் சேர்ந்தவர்கள், மருத்துவத்துறையைச் சேர்ந்தவர்கள், நண்பர் முத்தையா போன்று மரபு சார்ந்த தமிழ் துறையைச் சேராதவர்கள் தமிழில் நூல்கள் எழுதுவதும் அப்படிப்பட்ட நூல்கள் எழுதப்படுவதை ஊக்கப்படுத்துவதும் தமிழுக்கு செய்யும் உண்மையான தொண்டு ஆகும். இரண்டாவதாக நான் இந்த முத்தையாவுக்கு வருகிறேன். பெஞ்சமின் பிராங்கிலே எனக்கு கேள்விப்பட்டிருக்கிறேன், அமெரிக்கா சென்ற ஒரு தலை சிறந்த நேர் பெஞ்சமின் பிராங்கிலே சொன்னால், எதிர்காலம் உங்களை நினைவு கூற வேண்டுமானால் எல்லோரும் படிக்கும் ஆர்வம் உள்ளதாக எதையாவது எழுத வேண்டும், அல்லது ஒரு வரலாற்றாசிரியர் எழுத தகுதியுள்ள எதையாவது செய்ய வேண்டும் என்று கூறினார். அவர்கள் எல்லோரும் அவரோடு படிக்கக்கூடிய ஒன்றை எழுதி வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்ற அளவிலே எதிர்காலம் அவரை நினைவுகூறுவதற்கான ஒரு உறுதியை அவர் உறுதிப்படுத்திக் கொண்டார் என்று நான் கூற விரும்புகிறேன். இந்த புயலுடன் ஒரு சிறந்த நூலை படிக்க வேண்டுமானால் அல்லது ஒரு சிற்பத்தை படைக்க வேண்டுமானால் ஒரு ஓவியத்தை படைக்க வேண்டுமானால் புதுக்கவியை குறை சொல்லவில்லை, இன்றைய புதுக்கவி எழுவது போல தாலி எடுத்தேன் எழுதி முடித்துவிட்டேன் அப்படி என்ன எழுதினேன் என்பது எனக்கே தெரியாது என்ற அளவிலே நீங்கள் அழியாத எதையும் செய்துவிட முடியாது. அல்லாஹ் செய்திருந்தே, செவ்வாய் செய்திருந்தே, களிமண்ணால் செய்த எதுவும் அந்த அளவுக்கு நிலைக்கும் என்ற உறுதி இல்லை. பழைய காலத்து சாதனைகள் புத்தகத்தை பொறுத்தவரை எடுத்துக்கொண்டால், டிக்ளைன் அண்ட் ஃபால் ஆஃப் ரோமன் எம்பையர் என்ற விபத் அந்த நூலை எழுதுவதற்கு 12 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டார். ஓரளவு வரலாறு படைத்தவர்களுக்கு தாயின் மீது எழுதிய ஸ்டடி ஆஃப் ஹிஸ்டரி என்ற நூலை பற்றி தெரிந்திருக்கிறார். 12 தொகுதிகள், அந்த 12 தொகுதிகளை எழுதுவதற்கு 27 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டார். ஆர்மாத்தோடு தனது மூலதனம் என்று போல எடுத்துவிட்டு 18 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டார். நான் நண்பர் முத்தைய அவர்களை மெட்ராஸ் டிஸ்கவர்ட் என்ற முதல் நூல் 1981 பதிப்பிக்கப்பட்டது, அதை எப்பொழுது தொடங்குகிறீர்கள் என்று கேட்டேன். 21 போல ஆரம்பித்து எடுத்துக்கொண்டார். இந்த புத்தகம் 2004 நன்றாக டிஸ்கவர் கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுடைய உழைப்பு இந்த புத்தகத்தில் இருக்கிறது என்று பார்க்கும்பொழுது நான் முன்பு கூடிய ஆசிரியர்கள் போன்று ஒரு கடும் உழைப்பு பின்னர்தான் இந்த நூலை அவர் உருவாக்கியிருக்கிறார் என்பதை எண்ணி நாம் பாராட்ட கடமைப்படுகிறேன். ஒரு நகரம் பற்றிய நூல் என்பது ஒரு நகரம் என்பது என்ன? குடியிருப்புகளை தொகுப்பு ஒரு நகரமாக்கிவிடாது, சாலைகளை பற்றிய விவரம் ஒரு நகரமாக்கிவிடாது, நடைகளை பற்றிய வர்ணனை ஒரு நகரமாகிவிடாது. ஒரு நகரம் என்பது அதை படைத்த நாகரிகத்தின் வரலாற்று சின்னம். ஏத்தன்ஸ் என்று சொல்லும் பொழுது அவர் சாக்ரட்டிஸ் நினைவு கோருகிறார், பிளேட்டோ நினைவு கோருகிறார், அரிஸ்டாட்டில் நினைவு கோருகிறார், டெமாஸ்டன்ஸ் நினைவு கோருகிறார். ஒரு மாபெரும் கிரேக்க நாகரிகம் பற்றிய சிந்தனை நமக்கு ஏத்தன்ஸ் என்ற நகரத்தை சொல்லும் பொழுதே நம் மனதில் தோன்றுகிறது. அதை போன்றுதான் ரோம் நகரம். இந்த ரோம் என்று சொல்லும் பொழுது ஒரு சீசர், ஒரு ஆண்டனி, ஒரு பாம்பே போன்றவர்கள் ஓரளவு நாம் வரலாறு தெரிந்தவர்களாக இருந்தால் நினைவு கோருகிறார்கள். அப்படி பார்க்கும் பொழுது இன்று தற்செயலாகவோ என்னவோ சென்னை நகரத்தில் 371 பிறந்த நாள். நேற்று 370 ஆண்டுகள் முடிவடைந்தன, இன்று 371 ஆண்டு பிறந்த நாள். ஏறத்தாழ சென்னை பற்றிய வரலாறு என்பது தென் தமிழகத்தின், தென்னிந்தியாவின், ஓரளவு இந்தியாவின் குறைந்தது 300 ஆண்டு வரலாற்றை கூறக்கூடிய ஒரு நூல் என்பதை நாம் எதிர்பார்க்க வேண்டும். அது அந்த முறையில்தான் திரு முத்தையா அவர்கள் எழுதியிருக்கிறார். இதை யார் அமைத்தார்கள் பார்க்கிறேன், ஏ திம்மப்பா என்று அந்த வரலாறு. அதற்கு பிறகு ஏற்பட்ட வளர்ச்சிகள் என்பதோடு இந்த பகுதியின் ஒரு முன்னேற்றம் பற்றிய பல செய்திகள் கிட்டத்தட்ட ஒரு புதுமைத்து படிப்பது போன்ற ஒரு வகையிலே அவர் கொடுத்திருக்கிறார். சென்னையில் எந்த அளவுக்கு பெண்கள் முன்னேறியவர்களாக இருக்கிறார்கள், சென்னை எந்த அளவுக்கு பத்திரிகை துறையில் முக்கியமாக சீர்திருத்த துறையிலே இந்தியாவுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது, சென்னையில் அல்லது தமிழகத்தில் உருவாக்கிய சில விஞ்ஞானிகள் எந்த அளவுக்கு இந்த நாட்டுக்கு பங்களிப்பு செய்திருக்கிறார்கள் என்பது போன்று பல தகவல்களை அவர் கொடுத்திருக்கிறார். நான் இரண்டொன்றை மட்டும் சொல்லி அந்த உரை முடித்துக் கொள்கிறேன். இந்திய துணைக்கண்டத்தின் வரலாற்றில் விடுதலைக்கு பாடுபட்டவர்களில் வங்கம், மகாராஷ்டிரம் போன்ற மாநிலங்கள் முதல் இடம் வருவதாக எடுத்துக் கொண்டாலும் இந்தியாவில் சமுதாய சீர்திருத்தம் என்று வரும்பொழுது தமிழகத்திற்கு முதலிடம் உண்டு என்பதை நான் இந்த சமயத்திலே கூறிக்கொள்ளவிருக்கிறேன். அதற்கு முன்னோடியாக இருந்தவர் ஜி சுப்பிரமணிய ஐயர். அவரோடு சேர்ந்து அவருக்கு பின்னர் சுப்பிரமணிய பாரதி, இவர்கள் இருவரும் விட்டுச் சென்றதை தொடர்ந்து கடைசி வரையில் சீர்திருத்தத்துக்காக பாடுபட்டு மறைந்தவர் பெரியார். ஜி சுப்பிரமணிய ஐயருக்கு நாம் குறிப்பிட வேண்டுமானால் நான் இரண்டு தகவல்களை உங்களுக்கு சொல்ல வேண்டும். பெரியாரை பற்றி பேசும்பொழுது அவர் இந்திய சுதந்திர போராட்டத்தை எதிர்த்தவர், ஆங்கில ஆட்சி தொடர வேண்டும் என்று எண்ணியவர், பேசியவர் என்பது ஒரு கருத்து. அது உண்மையும் கூட. ஆனால் அவர்தான் முதலில் அப்படிப்பட்ட கருத்தை சொன்னார் என்பது அல்ல. முதன் முதலாக ஜி சுப்பிரமணியர் அவர்கள் இந்தியாவுக்கு அரசியல் விடுதலை கிடைத்தால் மட்டும் போதாது, இந்தியாவுடைய சமுதாய விடுதலையும் கூடவே சென்று கிடைக்காவிட்டால் இந்த அரசியல் விடுதலையால் எந்த பயனும் இருக்காது என்று கூறினார். அவர் சொல்கிறார், சுப்பிரமணிய ஐயர் மேலும் உழைக்கிறார், வரையர்கள் மற்றும் அவர்களை போன்ற வகுப்புகளின் விரிவான நிலையை பார்க்கும்போது இந்து சமூகத்தின் பிரத்யேக அமைப்பின் மூலம் இதற்கு விடியே கிடையாது. தன் கடந்த காலத்தில் சம்பிரதாயத்தை தழுவி வாழ்ந்தால் இந்தியாவுக்கு விமோசனமே கிடையாது என்று சிறந்த எழுத்தாளரும் மேற்கத்திய கலாச்சாரத்தை ஆரம்பித்தவருமான சுப்பிரமணிய ஐயர் சொன்னார். சுப்பிரமணிய ஐயர் வழியில் நடந்தவரான பாரதி கூறுகிறார், இஸ் இட் கவுண்டட் இன் எனி குவார்டர் that in England a carter boy with necessary merit finds his path clear to the premiership. And is it not reason in India to believe that a Sudra, not to speak of a Panchaman, with an unparalleled knowledge of Sanskrit scripture and with exceptional goodness and piety can never aspire to the seat of Sringeri Mahi? இங்கிலாந்தில் ஒரு கட்டிலே தொழில் செய்யும் அல்லது செருப்பு தைக்கும் தொழிலை செய்யும் ஒருவருடைய மகன் பிரதமர் வேலைக்கு முயற்சி செய்யலாம். ஆனால் இந்தியாவில் ஒரு சூதன் என்பவன் அஞ்சமனை பற்றி கூட எண்ண வேண்டாம், வடமொழியில் பெரும் புலவனாக இருந்து சாஸ்திரங்கள் அத்தனையும் பெற்று நல்ல குணங்களில் சேர்த்தவனாக இருந்தாலும் ஒரு சிறுங்கேறி பெற்றுக்கு தலைவனாக கடவு கூட காண முடியாது என்று கூறியவர் இறுதியில் கூறுகிறார். இந்த நேஷனல் காங்கிரஸ் ஐ ரியலி கன்சிடர் சம் ஆஃப் இந்தியாஸ் பெஸ்ட் சன்ஸ் இன் இட்ஸ் ரேங்க் அண்ட் இட்ஸ் அஸ்பிரேஷன்ஸ் ஆர் ஆஃப் த ஃபோர்த் இயர்ஸ். பட் டஸ் எனிபடி சீரியஸ்லி பிலீவ் that a man who in his stony heart condemns a bare widow to perpetual misery might be placed at the helm of a rising people? Impossible. Unless our social conferences prove a success, our national congress is nothing but glare and dust. சுன்னத அளவுக்கு தேசிய விடுதலையோடு சமுதாய விடுதலையும் முன்னேற்றமும் தேவை என்பதை வலியுறுத்திய சுப்பிரமணியர் அவருக்கு பிறகு அல்லது அவரோடு சேர்ந்து சுப்பிரமணியவார் இவர்கள் இருவரும் பின்னர் தேசியவாதிகளாக மாறிவிட்டார். தேசியவாதியாக இருந்த பெரியார் இவர்கள் விட்டுச் சென்றதை தொடர்ந்து கடைசி வரை போராடிவிட்டார். நான் எதற்கு சொல்கிறேன் என்றால் இந்த சமுதாய சீர்திருத்த இயக்கத்திற்கு ஒரு வலிமையான வேர் உருவானது தமிழகத்தில் தென்னிந்தியாவில் என்பதற்காகத்தான். அந்த காலத்தில் விதவைகள் விவாதத்தை பற்றி பேசுவது என்பதே அவ்வளவு எளிதில் ஏற்கக்கூடியது அல்ல. 1921 கணக்கு பிரகாரம் 2 வயதுக்கு குறைந்த விதவைகள் 17,000 பேர், 5 வயதிலிருந்து 10 வயதுக்கு குறைவான பிறகு 94,000 பேர், 10-15 2,23,000 பேர். இதை பற்றி எழுதும் பொழுது காந்தியடிகள் அதுதாபகரமானதுதான், இதை தவிர்க்க வேண்டுமானால் வயதான ஆண்கள் இளப்பெண்கள் திருமணம் செய்து கொள்வதை தவிர்க்க வேண்டும் என்று விதவைகளுக்கு திருமணம் செய்து வைக்கலாம் என்று கூறுவதற்கு காந்தி முன்வரவில்லை. காந்தியடிகளை கருத்து படித்த பாரதி ஸ்ரீமான் காந்தி வழுப்புகிறார் என்று விவேகானந்தர் அமெரிக்காவுக்கு சென்ற பொழுது எந்த கூட்டத்தில் எங்கு பார்த்தாலும் இந்தியாவில் 5 வயது விதவைகள் இருக்கிறார்கள், 3 வயது விதவைகள் இருக்கிறார்கள், 10 வயது விதவைகள் இருக்கிறார்கள் என்று கேட்டபோதெல்லாம் அவர் அது தவறு என்று வாய்விட்டு கூறவில்லை, அதை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் வாய்விட்டு கூறவில்லை. அவர் என்ன சொன்னார், மேல்ஜாதியில் பெண்கள் அதிகம், ஆண்கள் குறைவு, எனவே ஒரு ஆணுக்கு ஒரு பெண் என்று இருந்தாலே பெண்களுக்கு திருமணம் ஆவதற்கு தடைமாறு கூறுகிறோம், இன்னொரு ஆணையும் இன்னொரு தடைகள் நடந்து கொள்வதை சொன்னால் ஓரளவு ஒரு சிக்கல் ஏற்பட்டு வரும் சொல்கிறார். அதாவது அவர் சொல்வது என்ன, பெண்கள் அதிகமாக இருக்கிறார்கள், ஆண்கள் குறைவாக இருக்கிறார்கள். ஒரு ஆணுக்கு ஒரு பெண் என்று வந்தாலே எக்ஸஸ் பெண்கள் இருப்பார்கள். ஒரு ஆண் இன்னொரு பெண்ணை அந்த ஒரு விடாவிருந்தாலும் இன்னொரு பெண்ணையும் கல்யாணம் செய்யும் கால் இந்த பெண்கள் சென்று தீவிரமானதாக ஆகிவிடும் என்று சமாதானம் சொல்கிறார். அதற்கு பார்த்து சொல்வார், மேலும் விவேகானந்தர் மகா வீசத்தனமான வழக்கம் கொடுத்து தம்மை அறியாமலே பொய் முகாந்திரம் கூட தலைப்பட்ட இடத்தில் முக்கியமான விஷயம் ஒன்றை மறந்து வைத்திருக்கார். அதாவது ஸ்மிருதியில் எழுதப்பட்ட காலத்தில் ஜனசங்கியை கிடையாது என்பதை அவர் மறந்துவிட்டார் என்கிறார். நான் எதற்கு கூறுகிறேன் என்றால், இந்த விதவைகள் உருவாகும் என்பது எண்ணிக்கூட பார்க்க முடியாத அளவுக்கு நிலவியிருந்த காலத்தில் சுப்பிரமணிய ஐயர் விதவைகள் விவாதத்தை ஆதரித்தார் என்பது மட்டுமல்ல, அவருடைய சொந்த மகள் சிவப்பிரியா விதவையாகிவிட்டபொழுது 13வது வயது மும்பையில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டின் கடைசியில் தங்களது மகளுக்கு திருமணம் செய்து வைத்தார். எனவே இந்த விவரங்கள் அனைத்தையும் திரு முத்தையா அவர்கள் சென்னை நகரத்தின் வரலாறோடு சேர்த்து எழுதி வைத்திருக்கிறார் என்பது கூறும்பொழுது தமிழகம் ஒரு சீர்திருத்த இயக்கத்திற்கு தலைநகராக இருந்திருக்கிறது என்ற ஒரு உண்மையை பதிவு செய்திருக்கிறார் என்பதை நான் இந்த சமயத்திலே கூறிக்கொள்ளிருக்கிறேன். பல செய்திகள் கூடலாம், ஒரு அவ்வளவு முக்கியமில்லாத செய்தி. அமெரிக்காவில் ஏர் பல்கலைக்கழகம் இன்று தலை சிறந்த பல்கலைக்கழகங்களில், அந்த ஏர் பல்கலைக்கழகம் என்பது சென்னையில் ஆளுநராக இருந்த ஏர் என்பவரின் பெயரைத்தான் அந்த பல்கலைக்கழகம் பெயரிடப்பட்டது. இந்த ஏர் என்பவர் அவருடைய தந்தை அமெரிக்காவில் அமைக்கி கட்டியிருந்தவர், தந்தையோடு இங்கிலாந்துக்கு போனார், இந்தியாவிலிருந்து சென்னைக்கு எழுத்தராக வந்தார். எழுத்தராக வந்து 15 ஆண்டுகள் அவர் ஆளுநராகிறார். 5 ஆண்டுகள் ஆளுநராக இருந்தார். திரு கார்த்தி நாராயண் அவர் கூட குறிப்பிட்டார் என்று நினைக்கிறேன். அவர் காலத்தில் தான் சென்னை மாநகராட்சி ஆள வேண்டும் என்ற ஒரு முடிவு ஏற்பட்டது. அவர் ஆளுநராக இருந்தபொழுது ஜவுளிகளை, புத்தகங்களை, வண்ணப்படங்களை சேகரித்து கணக்கி கட்டிட்டு அனுப்பி வைத்தார் தந்தையோடு. அங்கிருந்த ஒரு பள்ளிக்கு அது பயன்பட்டது. அந்த பள்ளி பல்கலைக்கழகமாக மாறிய பொழுது நன்றி மறவாமல் அதற்கு ஏர் பல்கலைக்கழகத்தில் பெயரிட்டார். எனவே அமெரிக்காவில் இருக்கிற ஒரு தலை சிறந்த பல்கலைக்கழகமாக இருக்கும் ஏர் பல்கலைக்கழகம் சென்னையில் அங்கிருந்த மக்கள் கொடுத்த நன்கொடையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு பல்கலைக்கழகம், சென்னையில் தவறாக இருந்த ஏர் அவருடைய பெயருக்கு வந்திருக்கிறது என்பது ஒரு செய்தி. அதே ஏர் என்பவரை பற்றி கூறும்பொழுது ஒரு முன்னையா அவர் குறிப்பிட்டிருக்கிறார், தனது குதிரைக்காரன் அனுமதி இல்லாது விடுமுறை எடுத்துவிட்டார் என்பதற்காக ஏல் அவனை தூக்கிவிட்டு விட்டார் என்று இதுவும் ஒரு செய்தி. இதற்கு பிறகு என்றால் இப்படி பல செய்திகள். முதன் முதலாக மருத்துவத்துறையில் பட்டம் பெற்ற முத்துலட்சுமி ரெட்டி தமிழகத்தைச் சேர்ந்தது. இந்தியா முழுவதுமாக சேர்ந்து டிகிரி அதே முத்துலட்சுமி ரெட்டிதான் சட்டசபை உறுப்பினரானவர், சட்டசபைக்கு தலைவரானவர். அவர் சட்டசபைக்கு தலைவரானவர் என்று சொல்றதோடு மட்டும் இல்லாத முக்கியா இருக்கிறார், உலகம் முழுவதுமாக சேர்ந்து சட்டசபைக்கு தலைவரான முதல் பெண் முத்துலட்சுமி ரெட்டி என்று முதல் பட்டதாரி வந்தது கல்கத்தா பல்கலைக்கழகத்தில். ஆனால் சென்னையிலிருந்து பட்டதாரியாக வந்த மகா சத்யநாதன் தான், சத்யநாதன் தான் முதன் முதலாக பெண்களுக்காக ஒரு பத்திரிகையாளர்கிறார் என்ற ஒரு செய்தியை கூறுகிறார். இறுதியாக நான் அதிக நேரத்தை எடுத்துக்கொண்டேன், இறுதியாக ஒரு செய்தி. சென்னையை பொறுத்தவரை அறிவியல் துறையில் பெரும் பங்களித்த ஒரு பெருமை தமிழர்களுக்கு. 2-3 பெயர்களை நாம் நினைவு கொள்ள வேண்டும். ஸ்ரீவிராமன் எல்லோருக்கும் தெரிந்தது, ராமானுஜன் எல்லோருக்கும் தெரிந்தது, சீவே ராமனுடைய அண்ணன் மகன் சந்திரசேகரன். அவ்வளவா தெரியாத சீவே ராமன் 1930 நோபல் அவருடைய சொந்த அண்ணன் மகன் சந்திரசேகரன் 1983 நோபல் பெற்றார். ராமானுஜன் நோபல் பெற உலகில் இருக்கும் கணித அறிஞர் கணிதம் தோன்றிய காலத்திலிருந்து 2009 வரை உலகு கண்ட கணித அறிஞர்கள் அனைவருடைய பட்டியலையும் போட்டு நாம் ஒரு ரேங்க் பட்டியல் தயாரிப்போமானால் முதல் 20 இடம்பெறக்கூடியவர் ராமானுஜன். ராமானுஜன் இஸ் நாட் ஏர்லிய கிரேட் மேத்தமெட்டிஷியன். ராமானுஜன் சிம்பல் ஆஃப் த இன்டலெக்சுவல் அச்சீவ்மெண்ட் ஆஃப் த 3000 இயர்ஸ் ஆஃப் இந்தியன் கல்ச்சர் அதுதான் ராமானுஜன். ஸ்ரீராமன் 1930 நோபல் பரிசு பெற்றார். அவரை பற்றியும் குறிப்பிட்டிருக்கிறார், சந்திரசேகரன் பற்றியும் குறிப்பிட்டிருக்கிறார். ஸ்ரீராமன் ஒரு அசாதாரண மனிதர். ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ஒரு பேராசிரியர் எழுதுகிறார், I happened to meet a crazy young man who was claiming that he is going to get a Nobel Prize for his country. அதாவது எந்த இடத்தில் இருந்தாலும் சிவி ராமன் நான் எனக்கு நோபல் பரிசு வாங்க போகிறேன் என்று சொல்லவில்லை, எனது நாட்டுக்கு நோபல் பரிசு வாங்க போகிறேன் என்று சொல்வார். சோ த ப்ரொஃபசர் சேஸ், ஐ ஹேப்பன் டு மேக் எ கிரேட் யங் மேன் ஹூ இன்ஃபார்ம் மீ தட் யூ கெட் அ நோபல் பிரைஸ் ஃபார் திஸ் கண்ட்ரி. சொல்லிவிட்டு அடுத்தபடி என்று சொல்கிறார், சர்ப்ரைசிங் பார்த்தாலே திஸ் கிரேட் யங் மேன் ரியலி காட் நோபல் பிரைஸ். 1925 பிர்லாவுக்கு ராமன் கண்டுபிடிக்கிறார், எனக்கு ஒரு ஸ்பெக்ட்ரோமீட்டர் வேண்டும், அதற்கு 1000 ரூபாய் தேவை, இதை நீங்கள் கொடுத்தால் நான் இந்த நாட்டுக்கு நோபல் வாங்கிக் கொடுத்தேன். 1925 யங் மேன் ரைட்ஸ் வித் சச் கான்பிடன்ஸ் டு பிர்லா தட் இப்போது இப்போ கிருமி 1000 ரூபீஸ் மீட்டர் ஸ்பெக்ட்ரோமீட்டர் I will get a Nobel Prize for this country. என்ன காரணத்தாரோ பிர்லாவுக்கு அந்த பணம் வந்து தேவை. பிறகு இவராக 1000 செய்ய வேண்டிய அந்த கருவியை 500 ரூபாய் செய்து 1928 அவர் கண்டுபிடித்ததற்கு தான் 30 அவருக்கு நோபல் பரிசு கிடையாது. சிவி ராமன் நோபல் பரிசு பெறும்போது மேல்நாட்டில் சென்று படிக்கவில்லை, மேல்நாட்டில் சென்று ஆய்வு செய்யவில்லை. அந்த அடிமை நாட்டில் உறுதியாக இந்திய துணைக்கண்டத்திலே இருந்து இப்படிப்பட்ட கருவிகளை வைத்துக் கொண்டு ஆசியா கண்ட முழுவதுமாக சேர்ந்து முதல் முதலாக நோபல் பரிசு பெற்றார். அவருடைய அண்ணன் மகன் சந்திரசேகரன் இவர் 28 கண்டுபிடித்தார், 30 நோபல் பரிசு பெற்றார். ஆனால் சந்திரசேகரன் அவருடைய கண்டுபிடிப்பு 30 கண்டுபிடித்தார். ஆனால் 53 ஆண்டுகளை தாண்டி 1983 தான் அவருக்கு நோபல் பரிசு கிடைத்தது. சில சமயங்களில் ரெகக்னிஷன் கம் கேள்வி ஆர் ரெகக்னிஷன்ஸ் கம் இன் டைம் பட் ரெகக்னிஷன்ஸ் கம் சம் கேசஸ் கிரே பட் ஐ ஹோல்ட் த வியூ தட் ஃபார் ஒர்த்தி மேன் ரெகக்னிஷன் டஸ் கம் ரெதர் இன் டைம் ஆர் லேர் கேசன் எப்படி. அந்த மாதிரி தான் சந்திரசேகருக்கு அந்த ஒரு வந்தது. ராமன் வந்து அசாதாரண மனிதன் என்று சொன்னேன். ஸ்வீடன் நாட்டுக்கு சென்று அவர் நோபல் பரிசு வாங்குகிறார், இளவரசர் நோபல் பரிசு கொடுக்கிறார். கொடுத்துவிட்டு அவர் வந்து அமர்கிறார். அந்த அமர்ந்து அவர் பார்க்கும்பொழுது அந்த காலத்திலும் சரி இந்த காலத்திலும் சரி ஒரு கன்வென்ஷனல் ட்ரெஸ் போட்டு போட்டு டை பார்த்தா சீ ஆஃப் மென் அண்ட் விமன் இன் திஸ் யூனிஃபார்ம், தான் மற்றும் நிறம் கருப்பு அல்லது பிரவுன், தலையில தலைப்பாறையோடு பார்த்திருக்கிறார். சோ ஹி லுக்ஸ் வெரி டிஃபரண்ட் அண்ட் யூனிக் அஸ் ஃபார் அஸ் த க்ரௌட் இஸ் கன்சர்ன். அது ஒருவரை பார்த்துவிட்டு விசுபடியிருக்கிறீர்கள். அவன் மௌர்பெட்ஸ் வாங்கிக் கொண்டு வந்து உட்கார்ந்து தண்ணீர் விட்டு அடப்படுகிறது. பல நினைத்திருக்கலாம் அவர் மகிழ்ச்சியில் அடைந்தது. சில நாட்களுக்கு பிறகு அவரிடம் கேட்டவர்கள் ராமன் சொல்கிறார், நான் படுத்து உட்கார்ந்து கொடுத்து சுற்று முற்று பார்த்து மோகத்திற்கு வாங்கிய அத்தனை பேரும் அவரவர்களுடைய நாட்டில் தொழில் அமர்ந்திருந்தார்கள். நான் மட்டும் ஒரு அந்நிய நாட்டிற்கு வந்து அந்நிய நாட்டில் தொழில் அமர்ந்திருக்கிறேன். இவ்வளவு திறமை வாய்ந்த நாட்டிற்கே ஒரு பொடி இல்லையே என்று எண்ணும் பொழுது எண்ணெய் வழியால் வெட்டம் இல்லாத வாயுக்கு அழுதுவிட்டேன். அப்படிப்பட்ட அறிஞர்கள் நமது கல்லூரிகளில் அவர்களை பற்றி பாடம் எடுக்க வேண்டும், அவர்களுக்கு சிலை இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த நாட்டிலே இளைஞர்களுக்கு ஒரு ஆர்வம் தோன்றும், ஆசை தோன்றும், ஒரு அம்பிஷன் போன்ற விஷயங்கள். அந்த ராமனை பற்றியும் சந்திரசேகர் அவர்களை பற்றியும் இந்த நூலிலே குறிப்பிட்டிருக்கிறார். இப்படி பல செய்திகள், ஒரு நகரத்தை பற்றி படிக்கிறோம் என்று போன்ற ஒரு அலுப்பு கட்டாமல் செய்திகள் நமக்கு செய்திகளாக மட்டுமின்றி சம்திங் தட் வுட் என்லைட்டன் இம்ப்ரூவ் அவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி வேர்ல்ட் அஸ் வெல் அஸ் தி கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு இந்தியா. ஒரு தலைசிறந்த புத்தகத்தை அவர்கள் கார்த்திக் நாராயணன் அவர்கள் பொறியியல் துறைக்கு 1980களிலிருந்து இது கார்த்திக் நாராயணன் அவர்களை எனக்கு இப்பொழுது கூட ஒரு பொறியியல் கல்லூரிக்கு ஆட்சிக்குழுவில் நான் தலைவராக இருக்கிறேன், அவர் உறுப்பினராக இருக்கிறார். அலை சிறந்த ஒரு பொறியியல் அறிஞர், தொழில்நுட்ப வல்லுநர் என்பதுதான் எனக்கு தெரியுமே தவிர ஒரு சிறந்த மொழிபெயர்ப்பாளர் இலக்கியவாதி அவருக்குள்ளே மறைந்து கொண்டிருக்கிறார் என்பதை இந்த நேரத்து வரையில் நான் அறியவில்லை என்பது ஓரளவு நான் வெட்கப்பட வேண்டிய ஒன்று. பொன்னியின் செல்வன் டிரான்ஸ்லேட்டட் பை கார்த்திக் நாராயணன் குறித்த பொழுது இந்த கார்த்திக் நாராயணன் நினைவுக்கே வரவில்லை. ஏனென்றால் இவருக்குடி கொண்ட ஒரு படி செய்திருப்பார் என்று நான் எண்ணி பார்க்கவில்லை. நல்ல தமிழுக்கு எழுதியிருப்பார், நல்ல தமிழில் எழுதியிருக்கிறார் என்பதற்கு ஒரு சான்றுமற்று கூறி நான் அதை பேசிக் கொள்கிறேன். தமிழில் என்னை பொறுத்தவரை எத்தனை பேர் தமிழர் யாராவது எனக்கு தெரியாது, யாரும் இல்லாமல் என மன்னிக்கணும். என்னை பொறுத்தவரை என்று எழுதும்பொழுது திரு பிரியன் அவர்களே வல்லினராகத்தான் போடுவார். ஆனால் என்னை பொறுத்தவரை என்று சொல்லும் பொழுது வல்லினராக போடுவதற்கு எந்த விதமான நியாயமும் இல்லை. இன்றைய பணியத்தில் வெங்காயத்தின் விலையை பொறுத்தவரை என்று சொல்லும்பொழுது வெங்காயத்தின் பொறுப்பு எதுவும் இல்லை, வெங்காயம் சம்பந்தப்பட்டவரை என்றுதான் அவர். அதனுடைய பொருள் என்னை பொறுத்தவரை என்று சொல்லும் பொழுது ஆஸ் ஃபார் அஸ் ஐ ஆம் கன்சர்ன் ஒரு ஆங்கில தொடர். இந்த ஆஸ் ஃபார் அஸ் ஐ ஆம் கன்சர்ன் என்பது தமிழுக்கு புரியும். அப்படி வரும் பொழுது என்னை பொறுத்தவரை என்று சொல்லும் பொழுது நான் சம்பந்தப்பட்டவரை என்றுதான் சொல்வேன் தவிர எனக்கு அதில் பொறுப்பு இருக்கிறது என்று பொருள். அந்த ரகம் வரும்பொழுதெல்லாம் தெரிந்தோ தெரியாமலோ தெரியாமலோ என்று சொல்வதற்கு மன்னிக்க வேண்டும். தெரிந்தோ தெரியாமலோ திரு கார்த்திக் நாராயணன் அவர்கள் இடைநகரம் தான் போட்டிருக்கிறார். நான் இடைநகரம் போட்டு எழுதும் போதெல்லாம் தமிழ் புலவர்கள் இவன் தமிழ் தெரியாத எழுதுகிறான் என்று நினைத்துள்வார்கள் என்பதற்காக ஒரு அடிக்குறிப்பு போட்டு இந்த இடத்திலே இடைநகரம் தான் பொருத்தம், பன்னிரகரம் வரக்கூடாது என்று நான் எழுதுவேன். அப்படிப்பட்ட அடிக்குறிப்பு எதுவும் இல்லாமல் திரு கார்த்திக் நாராயணன் அவர்கள் இடநகரம் தான் போட்டிருக்கிறார். மொத்தத்தில் அனைத்தையும் சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் வால்ட் விட்மன் சொல்லுவான், ப்ரௌட் டை ஷட் நாட் யுவர் டோர்ஸ் ப்ரௌட் டைலரி தட் விச் இஸ் லேக்கிங் இன் ஆல் யுவர் வெல்த் வில் ஷெல்ஃப் எட் நீட் அட் மோஸ்ட் ஹைபிரிட். பெருமிதம் மிக்க நூல் நிலையங்களே நிறைந்திருக்கும் உங்கள் அறவாடுகளில் எந்த நூல் இல்லையோ ஆனால் எந்த நூல் தேவையோ அதை நான் கொண்டு வருகிறேன் என்று சொல்வார்கள். திரு சேட்டாத்ரி அவர்களும் திரு முத்தையா அவர்களும் திரு கார்த்திக் நாராயண் அவர்களும் தமிழில் எப்படிப்பட்ட நூல்கள் இல்லையோ ஆனால் எப்படிப்பட்ட நூல்கள் தேவையோ அப்படிப்பட்ட நூல்களை கொண்டு வருவதற்கு உதவி இருக்கிறார்கள் என்று கூறி அவர்களுக்கு வாழ்த்து கொடுத்து நன்றி வணக்கம்.